இலங்கையின் எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவோடு இன்று சில கட்சிகளும் அமைப்புகளும் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை கைச்சாத்திருக்கின்றன. இந்த எம்ஓயு, இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை எப்படிப்பட்டது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
இந்த நாட்டிலே ஜனநாயக நடைமுறைகளை மீள்விப்பதையும் இந்த தனிநபர் ஏகாதிபத்திய ஆட்சியையும் குடும்ப ஆட்சியின் மூலமாக வலுவிழந்திருக்கின்ற ஜனநாயகத்தையும் ஜனநாயக நிர்வாகங்களை உறுதி செய்வதையும் இலக்காக கொண்டுதான் இப்போதைக்கு இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. இதிலே முக்கியமாக மூன்று விடயங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தை ஒப்பிடும் பொழுது இந்த அதிகாரவாத அரசியல் கலாச்சாரமானது இந்த தனிநபர் கையிலே அதிகாரம் குவிக்கப்படும் பொழுது அது தனிநபர் சர்வாதிகாரமாக மாறி இப்பொழுது ஒரு குடும்ப ஆட்சிக்கு வழிவகுத்து மக்களுடைய சுதந்திரம், மக்களுடைய அபிவிருத்தி, மக்களுடைய உரிமைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இரண்டாவதாக இந்த பதவியெல்லாம் சீர்திருத்தத்திலே கொண்டு வரப்பட்ட அரச நிர்வாகங்களுக்கு அதிகாரிகள் நியமிக்கும் பொழுது கட்சி சார்பற்ற வகையிலே பல்லின கட்சிகளின் இணக்கப்பாட்டுடன் நியமிக்கும் பொழுது இது அரசியல் மயப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த நிர்வாகங்கள் சுதந்திரமான நிர்வாகங்களாக பக்கச்சார் அரசியல் பக்கச்சார் நிர்வாகம் இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தத்தான் இந்த 17 திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த 17 திருத்த சட்டம் கொண்டு வரப்படுவதற்கான முக்கிய முன்னணி நிகழ்வுகளை நாங்கள் ஆய்வு செய்து 95 வெளியிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த 2000 இரு கட்சி இணக்கப்பாட்டு கொண்டு வரப்பட்டாலும் பிறகு நான் இது சம்பந்தமாக 14 திருத்த சட்டத்திலே இருக்கின்ற இந்த அரசியல் யாப்பு பேரவைக்கு அங்கத்தினரை நியமிப்பதற்கு ஜனாதிபதி மகிந்த தாமதப்படுத்தியிருந்த சூழ்நிலை எனக்கு ஒரு அவகாசம் கிடைத்தது அவரை சந்திப்பதற்கு. அப்பொழுது நாங்கள் அதை கேட்ட பொழுது அவர் பல்வேறு சாட்டுக்களை கூறி இறுதியாக சொன்ன சாட்டு என்னவென்றால் இந்த நாட்டிலே ஆட்சி செய்ய வேண்டுமானால் தனக்கு நம்பகமான ஆட்களை நியமிப்பதற்கு தனக்கு அதிகாரம் இருக்க வேண்டும், பொதுவான ஆட்களை நியமித்துக் கொண்டு நிர்வாகங்களை இந்நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என்று. இது உண்மையிலே ஒரு ஜனநாயக விரோத போக்கு. இந்த 17 திருத்த சட்டத்தை பலவீனப்படுத்த முக்கிய காரணம் தங்களுடைய கைகூலிகளையும் தங்களுக்கு ஆலவட்டம் போடுபவர்களையும் அரசாங்கத்தின் பிரதான பதவிகளிலே நியமித்து தனக்கு தேவையான மாதிரி இலங்கையின் அரசாட்சியை அமைத்துக் கொள்வதுதான் அந்த நோக்கமாக இருந்தது. அதே போலதான் பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்கொண்டீர்களா, இந்த விகிதாசார பிரதிநிதித்துவம் என்பது பிரதிநிதித்துவப்படுத்தப்படாத அல்லது சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்கு ஒரு உதவியாக இருந்தாலும் மறுபக்கத்திலே தெரிவு செய்யப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல் கட்சி தலைமைகளுக்கு கைகூலியாக செயற்படுவதோடு அல்லது அந்த தெரிவு செய்யப்படுகின்ற நபர் முழு மாவட்டத்திலும் தெரிவு செய்யப்படும் பொழுது மக்களுக்கும் அந்த உறுப்பினருக்கும் இடையில் உள்ள உறவு முறை வலுவிழக்க செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த பொறுப்பேற்றல் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அக்கௌண்டபிலிட்டி என்ற ஆங்கிலத்தில் கூறுவோம், இந்த வாக்காளருக்கான பொறுப்பேற்றலை நடைமுறைப்படுத்த வேண்டுமே ஆனால் தொகுதி வாரியான பிரதிநிதித்துவம் சிறந்ததாக அமையும். எனவேதான் தொகுதி வாரியான பிரதிநிதித்துவமும் விகிதாசார பிரதிநிதித்துவமாக இரண்டும் கலந்த பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது என்பது அது 95 அரசு யாப்பு சீர்திருத்த இயக்கத்தின் மூலம் சிவில் சமூக கட்டமைப்பை வழிநடத்திய நாங்கள் முன்வைத்த ஒரு பிரேரணை அது. அது அத்தகைய பிரேரணைகள் வரவேற்கப்பட வேண்டும்.
நீங்கள் சொல்வதை போல நிறைவேற்ற அதிகாரத்தை நீக்குவது, பிரதிநிதித்துவ முறையில் மாற்றத்தை கொண்டு வருவது, 17 அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவது எல்லாம் பொதுவாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி மற்றும் அனைவரும் வரவேற்ற ஒரு விடயம். ஆனால் தேர்தல் காலத்தில் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையாக இதனை கைச்சாத்திடுவது என்பது உண்மையில் எந்த அளவுக்கு நேர்மையாக இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படுகின்றன இலங்கை அரசியல்?
இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக இத்தகைய மாற்றங்கள் தேவை என்பது எல்லோரும் உணர்ந்தாலும் மஹிந்த ராஜபக்சேயே நிறைவேற்ற ஜனாதிபதி ஒழிப்பதாக வந்தாலும் அவர்கள் அதிகார ருசி கண்டதன் பிறகு இந்த நடைமுறையை அதிகாரத்தை மேலும் தன்வசம் குவிப்பதற்கான நடவடிக்கை எடுத்தார்களை ஒழிய இந்த மக்களின் அபிலாஷங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய நடவடிக்கையில் இறங்கவில்லை. மறுபக்கத்திலே இந்த மக்கள் மத்தியிலே இருக்கிற ஒரு மாபெரும் அபிலாஷை மாற்றங்களுக்கு அபிலாஷைகள் சில தான் இவை. ஆகவே இந்த எதிர்கட்சியினர் பொதுவாக மைத்திரிபால சிறிசேனா எடுத்துக்கொண்டால் பல வருடங்களாக இந்த குடும்ப ஆட்சி மற்ற ஜனநாயக விரோத அரசு அவருடைய கட்சியிலே இருந்த ஜனநாயக விரோத போக்கு சம்பந்தமாக உள்ளக ரீதியாக பாரிய விமர்சனங்களை முன்வைத்து வந்தவர். இவர் பதவிக்கு வந்த பிறகு என்ன செய்வார் என்பதை எங்களுக்கு ஆர்வம் கூற முடியாது. ஆனால் இன்று மக்கள் மத்தியிலே இருக்கிற ஒரு பிரபலமான வேண்டுகோளோடு சேர்த்து ஏனைய கட்சிகளின் வேண்டுகோளும் அடிப்படையிலே இவர் பதவிக்கு வந்தால் கட்டாயம் இந்த மாற்றங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படுவார் என்றுதான் நாங்கள் கருத வேண்டி இருக்கின்றது.
இதே நேரம் இந்த 36 அமைப்புகளோடு மைத்ரிபால சிறிசேன கைச்சாத்திட்டு இருக்கின்ற இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பான எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பான எந்த ஒரு விடயமும் உள்ளடக்கப்படவில்லை. என்ன காரணத்திற்காக இந்த விடயம் உள்ளடக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று உங்களால் ஊகிக்க முடிகிறதா?
இப்பொழுது செய்து கொள்ளப்பட்ட இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையான இந்த கட்சிகளுக்கு இடையிலே அவருடைய ஆதரவை பெறுவதற்கும் என்ன கொள்கை அடிப்படையில் இவர்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு விடயத்தோடு தான் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இரண்டாவதாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான், இன பிரச்சினைக்கான தீர்வு என்பது ஏற்படுத்தப்பட வேண்டுமேயானால் இந்த அரச யாப்பிலும் அரச கட்டமைப்பிலும் இருக்கின்ற அநீதியான கட்டமைப்புகளும் கொள்கைகளும் நீக்கப்பட்டு ஒரு ஜனநாயகம் முழுமையான பள்ளினப்பங்கான ஜனநாயகத்தை மீள்விப்பதன் மூலம்தான் இனப்பிரச்சனைக்கான தீர்வு சம்பந்தமாக எடுக்கப்படுகின்ற முடிவுகளை இலங்கையின் அரசையாப்புகளோ அல்லது அரச கட்டமைப்பு உள்வாங்கி அந்த தீர்வுகளுக்கான சஸ்டெயினபிள் அல்லது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நடைமுறையை முன்வைக்கலாம். இந்த இந்த அரசையாப்பில இருக்கின்ற அநீதிகளை நீக்காமல் பாகுபாடுகளை நீக்காமல் ஒரு முழுமையான பள்ளின ஜனநாயக கட்டமைப்பை மீள்விக்காமல் இனப்பிரச்சனை தீர்வு என்பது வெறும் கனவு, இதுவரும் ஸ்லோகங்களுக்கு வழிவகுத்து உண்டாகத்தான் இருந்தது கடந்த காலகட்டத்தில். உதாரணமாக இலங்கை இந்திய உடன்படிக்கையை மேற்கொண்ட பொழுது கூட நான் அதை விமர்சித்தது என்னவென்றால், இந்த இலங்கை இந்திய உடன்படிக்கையின் அமலாக்கம் என்பது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்தின் விருப்பு வெறுப்புகளின் மத்தியில் தான் நிறைவேற்றப்படுகின்றதை ஒழிய இது அந்த பிரதேச மக்களுடைய அல்ல தமிழர்களுடைய உரிமையாக உத்தரவாதப்படுத்தப்படவில்லை என்றால் இது இருக்கின்றது ஒற்றையாட்சி முறை அதுக்கு தடையாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்திலே தமிழர்கள் மிக நிதானமாக புத்தி கூர்மையுடன் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. ஒரு பக்கத்திலே இனப்பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு வேண்டும், பிளவுபடாத இலங்கையிலே தீர்த்துக் கொள்ளப்பட வேண்டும், ஆனால் அதற்கு உகந்த வகையிலே இந்த அரச கட்டமைப்பை மாற்றி அமைத்து சீர்திருத்துவதற்கான ஒரு 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 முக்கியமான ஒரு பணி இந்த நாட்டின் அனைத்து பிரச்சனைகள் இருக்கின்றது. அடுத்தது இனப்பிரச்சனைக்கு தீர்வு, இது ரெண்டும் சமாந்திரமாக செல்ல வேண்டிய இரண்டு விடயங்கள், ஆனால் ஒன்று கொண்டு தங்கியிருக்கின்ற விடயங்கள் என்ற அடிப்படையிலே தான் நான் இதை அணுகின்றேன். எப்படியும் நான் நிற்கின்றேன், அவர்கள் முன்வைக்க இருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நிச்சயமாக இந்த பிரச்சனையை மறந்துவிட்டு இலங்கையிலே எதிர்கட்சி அரசியல் நடத்த யாராலும் முடியாது. அவர்கள் அதுக்கான ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு நிலைப்பாடுகளை முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறேன்.